ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியை மூடி ஜெபிப்போம். பெத்லகேம் எங்களுக்காக பாலகனாய் பிறந்த எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆவலோடு கூடியிருக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை, வசனத்தை, மன்னாவை நீர் பிட்டு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் மாற்றும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் நீர் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனையில நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இது சிலருக்கு 30வது கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம், இல்லனா 10வது கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம், அல்லது 50வது கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம், இல்ல 60வது கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம். கிறிஸ்துமஸ் ஆராதனைகளில் பொதுவாக தேவனுடைய செய்தியை நாம் கேட்டிருப்பது உண்டு. ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், சிஎஸ்ஐ சர்ச்ல பிறந்து வளர்ந்தனால கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நான் என்ன மாதிரி எல்லாம் செய்தி மெசேஜஸ் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அதே போல வரும்போது எங்க அம்மா கிட்டயும் நான் கேட்டேன். நானு அம்மா வந்து 70+ இயர்ஸ் ஆகுது, சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு ரெகுலராக போனனால 70 வருஷமாக நீங்க கேட்ட கிறிஸ்துமஸ் செய்தி தான் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நானு அப்போ அம்மாவும் சொன்னாங்க, பல பிரசங்கியார், பல ஆயர்கள் வந்து சுவிசேஷ வேத பாடகத்திலிருந்து, ஒருவேளை மத்தியில் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 21வது வசனத்துல வாசிக்கிறோம்ல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அதுல இருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லூக்காவில் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். John 3:16 நம்ம வாசிச்சோம்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லாத்தையும் சொல்லாமா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தபடிக்கு அவரை தந்தள்ளி, இயேசுவானவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். John 1 அதிலே வார்த்தை இருந்தது. இப்படி ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்படி பல செய்திகளை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆராதனையில என்ன செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி சொல்லணும்னு சொல்லி யோசிக்கும் போது பிலிப்பியருக்கு இருந்த நிருபம் 2வது அதிகாரம் வேதப்பாடகமாக வாசிக்க கேட்டோம்ல, அதுல இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் செய்தியை என்னால பார்க்க முடிந்தது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் ஒருவேளை வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அதுல முதலாவது நாம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஓகே, அடுத்தது அதற்கு பிறகு 10-11வது வசனத்தை குறித்து தியானிக்கிறோம். கடைசியில 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வைத்து நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துமஸ் செய்தி என்ன இந்த வசனத்துல இருக்கு என்றால், 6வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், அவர் தேவனுக்கு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் மனுஷ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுல 3 விதங்களில் இயேசுவானவர் அவருடைய தாழ்மையை குறித்து பவுல் அடிகளார் இந்த பிலிப்பியருக்கு சொல்றார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பொருள் வந்து கிறிஸ்ட் ஹம்பிள்ட் ஃபார் அஸ். ஓகே, கிறிஸ்ட் ஹம்பிள்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக தாழ்மையானார். அதுல மூன்று காரியங்களை இந்த மூன்று வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது Christ, humility in heaven, மகிமையில் தாழ்மை. Christ, humility in heaven. ஆறாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், though he was in the form of God, did not consider equality with God as something to be exploited. தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் விண்ணில் அல்லது மகிமையில் எப்படி இயேசுவானவர் இருந்திருப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிதாவானவரோடு கம்பீரமாக மகிமையாக பிதாவோடு என்றைக்கும் இருந்தவராக இருந்தவர்தான் இயேசுவானவர். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:5 வாசிக்கிறோம், பிதாவே, இயேசுவானவர் ஜெபிக்கிறார், அவருடைய பூலோக வாழ்க்கையை முடிக்கும் தருவாயில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? பிதாவோடு இயேசுவானவருக்கு அதிகமான மகிமை உண்டு. அந்த மகிமையில் வீற்றிருந்தவர், தேவனுடைய ரூபமாயிருந்தவர், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனோடு மகிமையாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் ஸ்தாயிலானார். தேவனுடைய ரூபம் அல்லது ஃபார்ம் ஆஃப் காட் என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் போது அவருடைய தோற்றத்தை மாத்திரம் குறித்தது அல்ல, அவருடைய தோற்றத்தை மாத்திரம் குறித்தது அல்ல, அவருடைய தன்மையையும் இணைத்து இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஓகே, இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தது வெறும் தோற்றமாக இல்லாதபடிக்கு அவருடைய தன்மையாக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். எபிரேயர் 1:3 இதை குறித்து வாசிக்கிறோம். He is the reflection of God's glory. Who? Jesus. Jesus is the reflection of God's glory and the exact imprint of God's very being. அவருடைய தன்மையின் சொரூபம் இயேசுவானவர். இப்படி பரலோகத்தில் மகிமையில் உன்னதங்களில் பிதாவோடு மகிமையாயிருந்தார். ஆனால் அந்த மகிமையை துறந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்துச்சு? How was his attitude? His attitude எப்படி இருந்துச்சுன்னா, he did not hold on to his equality. பிதாவோடு மகிமையா இருந்தார், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்பல. He had a good attitude. He did not hold on to his equality with God as something to use for his own advantage. பிதாவோடு இருக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியம் இல்ல, மகிமையாக. ஆனால் அதை விட்டு விட்டுதான் இந்த உலகத்துல வந்தார். சோ விண்ணுலகில் மகிமையில தாழ்மை உள்ளவராக இருந்தார். Christ, humility in heaven. அங்கேயே அவர் பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல வந்தார். சோ செகண்ட், Christ, humility in incarnation. மண் உலகில் தாழ்மை. 7 வாசிக்கிறோம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். But emptied himself, taking the form of a slave, being born in human likeness. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Christ, humility in incarnation. மண்ணுலகில் அவர் தாழ்மையாக வந்து பிறந்தார். எப்படி அவர் எம்டி பண்ணார், எப்படி அவரை வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். முதலாவது, it took the form of a servant. ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன் என்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டார். வேலைக்காரன் என்கிற ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். அந்த தோற்றம் வெறும் அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தில் மாத்திரமல்ல, அவருடைய பீயிங், அவருடைய அவருடைய வாழ்க்கையில அது ஒன்றித்து இருந்ததை நாம் காண்கிறோம். He took the form of a servant. இஸ்லாமுக்கு போகும்போது இயேசுவானவர் இறுதியில தன்னுடைய 12 சீஷர்களை அழைக்கிறார், அழைச்சி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசணும் சொல்லி விருப்பமா முயற்சிக்கிறார். அப்பொழுது செபதேயின் குமாரனுடைய தாய், 2 சீஷர்களுக்கு தாயானவள், இயேசு சுவாமி கிட்ட வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஓகே, என்ன விண்ணப்பம்? உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசுத்திலும் ஒருவன் உமது இடது பரிசுத்திலும் உட்கார நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விண்ணப்பம். 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அதுல இவங்களுடைய 2 பிள்ளைகள் மாத்திரம், அதுல ஒருத்தர் வலது பரிசுத்தில இன்னொருத்தர் இடது பரிசுத்தில. அப்ப இயேசு சுவாமி என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, நல்லா கவனிங்க, உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். The Son of Man came not to be served but to serve. The Son of Man came not to be served but to serve and to give his life a ransom for many. Christ, humanity incarnation, இந்த உலகத்துல மண் உலகில அவர் தாழ்மையாக இருந்தார். இதை போதித்தவர் மாத்திரம் அல்ல, எருசலேமுக்கு நெருங்கும் போது பஸ்கா பண்டிகை நேரத்துல சீஷர்களோடு மேல் வீட்டறையில நேரத்தை செலவழிக்கும் போது இயேசுவானவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி விட்டு ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சர்வன்ட் அந்த ஃபார்மை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அதை குறித்து போதித்தார். நீ முதன்மையா இருக்கணும்னா நீ ஊழியக்காரனா இருக்கணும் சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னதாக அந்த அதை அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு, எப்படி நீ ஊழியக்காரனா இருக்கணும்னு சொல்லி. இயேசுவானவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து சீலை எடுத்துட்டு சீஷருடைய கால்களை கழுவ தொடங்கிட்டார். தொடங்கிட்டு அவர் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. Very truly, truly I say to you, Christ humility in heaven, மகிமையில் தாழ்மை, Christ humility in incarnation, மண்ணுலகில் தாழ்மை, Christ humility in death, மரணத்தில் தாழ்மை. 8 வசனத்துல வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2:8 என்ன வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரணத்திலும் தாழ்மை, Christ humility in death. தாழ்மை, கிறிஸ்து தாழ்மையானார் என்று பார்க்கும் போது, ஒருவேளை தாழ்மைக்கு இந்த காலத்துல மதிப்பு உண்டா என்று நாம் யோசிக்க தோணும். இயேசுவானவர் மகிமையிலும் தன்னை தாழ்த்தினார், இந்த உலகத்துல வந்து பிறக்கும் போதும் தன்னை தாழ்த்தினார், மரணத்திலும் தம்மை தாழ்த்தினார், என்ன லாபம்? அதற்கு ஈடாக இயேசுவானவருக்கு கிடைத்தது என்ன? 2 பகுதியில் இந்த பிலிப்பி 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வசனங்கள் 9-11 வசனங்கள். ஆதலால் மகிமையில தாழ்த்தினார், மண் உலகில் தாழ்த்தினார், மரணத்தில் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவானவர் வந்து மகிமையில் இருக்கும்போது அவருக்கு சமமாக இருக்கிற கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாழ்த்ததுனால அவருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவன், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார், உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு தந்தருளினார். இயேசு சுவாமிக்கு பல நாமங்கள் உண்டு, நமக்கு தெரிந்தபடி ஒருவேளை ரட்சகர், இம்மானுவேல், ஒருவேளை நீங்க சொல்றீங்கன்னா என்னென்ன நாமங்கள் எல்லாம் உங்களால சொல்ல முடியும் இயேசுவின் நாமங்கள்ல? ரட்சகர், மீட்பர், மெய்ப்பர், சர்வ வல்லவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி பல நாமங்கள் இயேசுவின் நாமங்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். அப்படி என்ன நாமத்தை பிதாவானவர் இயேசுவானவர் தாழ்த்ததுனால கொடுத்துட்டார்? என்ன மிஸ்டீரியஸ் நேம் அது? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம்? பழைய பாட்டுல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் கர்த்தரை குறித்து வாசிக்கும் போது யாவே, இஸ்ரவேலின் தேவன், தி லார்ட் என்று வாசிக்கிறோம். அந்த யாவே கர்த்தர், சேனையின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், தி லார்ட் என்கிற வார்த்தை வந்து கிரேக்க பழைய பாட்டுல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் கூரியாஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை தான் இந்த பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலும் கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவானவர் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக பிதாவானவர் அவருடைய நாமத்தை, எகோவா என்கிற நாமத்தையே இயேசுவானவருக்கு தந்தருளினார். அதான் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஏசாயா 42:8 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். I am the Lord, that is my name, my glory I give to no other. என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்து தன்னை தாழ்த்ததுனால அதே நாமத்தை, யெகோவா என்ற கூடிய நாமத்தையே பரிசாக இயேசுவானவருக்கு தந்துட்டார். கர்த்தர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். தாழ்த்ததுனால அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் வந்து என்ன? எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். யெகோவா எனக்குரிய அந்த நாமத்தை இயேசுவானவர் பெற்றுக் கொண்டார். Christ humbled for us. கிறிஸ்து நமக்காக தாழ்மையானார், மகிமையில் தாழ்த்தினார், மண் உலகில் தாழ்த்தினார், மரணத்திலும் தாழ்த்தினார். இயேசுவானவரை பிதாவானவர் மறுமையில் உயர்த்தினார். Christ super exaltation in eternity. எல்லா நாவுகளும் முழங்க, எல்லா நாவுகளும் கர்த்தரே இயேசு என்று அறிக்கையிடுவதற்கும் எல்லா முழங்காலும் முடங்கும்படியான அப்படிப்பட்ட மேலான நாமத்தை இயேசுவானவருக்கு தந்தார். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை ஏன் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதுகிறார்? இது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல இந்த கிறிஸ்துமஸ் செய்தி காணப்படுகிறது. கிறிஸ்ட் ஹம்பிள் ஃபார் அஸ் என்கிற செய்தி பிலிப்பியர் நிருபத்துல காணப்படுகிறது. ஏன் இதை பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார்? இதான் இன்றைக்கு நம்முடைய அப்ளிகேஷன். இந்த வசனங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் என்று சொல்றாங்க. ஓகே, இந்த பாடலுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இந்த 4-5 வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்றால், விசுவாச குடும்பத்துல பிலிப்பி பட்டணத்துல கூடி வருகிற திருச்சபையில அங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? மனத்தாழ்மை கிடையாது, ஒற்றுக்கும் கிடையாது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்ன? அவன் தனக்கானவைகளை யோசிக்கிறான், பிறனுக்கானவைகளை யோசிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனை. இந்த பேக்ட்ராப்ல தான் பவுலு இயேசுவானவரை குறித்து சொல்றாரு. இயேசுவானவரை பாரு, அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவரை பார், அவரை பார், நீ தாழ்மையா நட, கடவுள் உன்னையும் உயர்த்துவார். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. சந்தோஷம் உண்மையில் அது கிறிஸ்துமஸ் செய்தி தான். நம்பிக்கை ஹோ அதுவும் கிறிஸ்துமஸ் செய்தி தான். சமாதானம் எஸ் கிறிஸ்துமஸ் செய்தி தான். ரட்சிப்பு கிறிஸ்துமஸ் செய்தி தான். மனத்தாழ்மை கிறிஸ்துமஸ் செய்தி தான். ஆகவேதான் மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தாரு. மனத்தாழ்மையும் மற்றவர்களை மேன்மையாக நினைப்பதும் நடத்துவதும் கிறிஸ்துவ இல்லத்திலும் திருச்சபையிலும் காண முடியாத ஒன்றாக உள்ளது. யூனிவர்சல் ட்ரூத். மனத்தாழ்மை, மற்றவர்களை மேன்மையாக நடப்பது கிறிஸ்தவ குடும்பத்திலும் சரி, அதே போல திருச்சபையிலும் தேர்ணும். சிஎஸ் லூயிஸ் நியோ கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு புக்ல ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை அந்த புக் நீங்க இதுவரைக்கும் வாசித்திருக்கலன்னா அது நிச்சயமான புக்கை வாங்கி படியுங்க. நியோ கிறிஸ்டியானிட்டி பை சிஎஸ் லூயிஸ் த கிரேட் சின் அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறார். அந்த கிரேட் சின் என்ன சொல்லி எழுதுறாருன்னா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? இஸ் இட் லவ் ஆஃப் மணி? நோ, ப்ரைட், பெருமை. அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரைட் கெட்ஸ் நோ பிளஷர் அவுட் ஆஃப் ஹேவிங் சம்திங், ஒன்லி அவுட் ஆஃப் ஹேவிங் மோர் ஆஃப் இட் தேன் த நெக்ஸ்ட் மேன். பெருமை எப்படி வருதான்? எப்போ வருதான்? நான் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படி நம்ம யோசிப்போம். ஒருவேளை எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நினைப்போம், ஓ இவன் பணம் இருக்கிறதுனால தான் இவன் பெருமையா இருக்கிறான் அப்படின்னு நினைப்போம் நம்ம. இல்லைன்னா இவனுக்கு படிப்பு இருக்கு, ஓ இவனுக்கு படிப்பு இருக்குடா அதனாலதான் இவன் பெருமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சிஎஸ் லூயிஸ் என்ன சொல்றாருன்னா, we say that people are proud of being rich or clever or good looking, smart, handsome, but they are not. They are proud of being richer or cleverer or better looking than others. Okay, it makes the comparison that make you proud. Na solradhu velangirupinga nanaikiren naan. Nama mattravarodu compare panni paakumbodhu dhaan, oho yes, andha peruma vande namakkulla kaanapadugiradhu. John Stott, ஒரு நல்ல வேர்ல்ட் இவாஞ்சலிக்கல் லீடர், லாஸ்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்சஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது உலகம் எங்கிலும். அந்த கான்ஃபரன்சஸ்லாம் மிகவும் முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, Pride is your greatest enemy, humility is your greatest friend. I'll repeat. Pride is your greatest enemy. Humility is your greatest friend. Who is your friend? Who is my friend? Is it pride or humility? பெருமைதான் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கி வச்சிருச்சு. சர்ப்பம் வந்து பார்த்து சொல்லிச்சு, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னு சொல்லும் போது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்ப சர்ப்பம் சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை என்று அறிந்து யாரை போல மாறுவீங்க, தேவர்களை போல மாறுவீங்க. பெருமைக்கு ஒரு சோதனை, தேவர்களை போல மாறுவீங்க. ஓ பா, அந்த பெருமையா முடிஞ்சு போச்சு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. பெருமை வேதத்துல அதிக இடங்கள்ல பெருமையை குறித்தும் தாழ்மை குறித்தும் வாசிக்கிறோம். 3 உதாரணங்கள், Proverbs 11:2. When pride comes, then comes disgrace. அகந்தை வந்தால் லட்சையும் வரும். Second verse, Proverbs 16:18. Pride goes before destruction. அழிவுக்கு முன்னானது அகந்தை. Third, James 4:6. God opposes the proud, but gives grace to the humble. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாஸ்டர், நாங்க இந்த செய்தியை கேட்க நாங்க வரலையே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நாங்க சந்தோஷமான செய்தியை கேட்க வந்தோமே, அல்லது சமாதானமான ஒரு செய்தியை கேட்க வந்தோமே, நீங்க ஏதோ ஒரு செய்தியை சொல்றீங்களே, இந்த செய்தி இல்லாம கிறிஸ்துமஸ் இல்லை. இயேசுவானவர் நமக்காக தாழ்மையானார், விண்ணுலகத்தின் மகிமையை துறந்து நமக்காக தாழ்மையானார். திறக்கும் போது மாட்டு தொழுவத்தில் திறந்து நமக்காக தாழ்மையானார். மரிக்கும் போதும் சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு தாழ்மையானார். லூசிபர் பெருமையினால கீழே தள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்துவோ தாழ்மையினால் இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு ரட்சிப்பை சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து நித்திய ஜீவனையும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே நம்மிடத்திலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிடமும் இருக்க கடவுள். தேவன் இயேசுவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாதின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ஸ்தாயிலானார். ஆகவேதான் இன்றைக்கு திருச்சபையில் நாம கூடியிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல அல்லது நம்முடைய திருச்சபையில மனத்தாழ்மைக்கு இடம் உண்டா? நம்முடைய குடும்பத்துல நம்முடைய திருச்சபையில மற்றவர்களை குறித்து மேலாக என்றோமா, இல்லைன்னா மற்றவர்களை குறித்து தாழ்வாக என்கிறோமா? மனத்தாழ்மை மிகவும் முக்கியம். ஆகவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லி, இயேசுவை பாருங்கப்பா, உங்கள்ட்ட ஏன் பிரச்சனை, உங்கள்ட்ட ஏன் மனத்தாழ்மை இல்லை, ஏன் உங்களுக்குரியதையே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, மற்றவங்களுக்குரியங்களை பார்க்க மாட்டீங்களே, கொஞ்சம் பாருங்க, இயேசுவானவர் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இயேசுவானவரை காட்டுறாங்க. இன்றைக்கு அதுதான் திருச்சபைக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். நாம் தாழ்ந்து போகும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். எப்படி உயர்த்தினார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். வானோர் புதல்தோர் இயேசுவின் நாமமே என்று சொல்லும்படியாக எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை
நம்மிடத்தில் இருக்க கடவுள். கண்களை முடிச்சு வைப்போம்.
கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி இன் ஹெவன், மகிமையில் தாழ்மை. தேவனுக்கு மகிமையாயிருந்தார் இயேசுவானவர், அந்த மகிமையெல்லாம் துறந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாழ்த்தினார். கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி இன் இன்கார்னேஷன், மண்ணுலகில் எப்படி தாழ்த்தினார். Took the form of a slave. And the form anindu kondu, he emptied himself. Panivudaikaran, velaikaranudaiya, andha roopathai eduthukondar. Adhanai thannaiyum tharithukondar. Bodhithar, nadathi kaanbithar. Christ's humility in death, மரணத்தில் தாழ்மை. சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். பட் காட் எக்ஸால்டட் இன் எட்டர்னிட்டி. காட் எக்ஸால்டட் கிரைஸ்ட் இன் எட்டர்னிட்டி. மறுமையில் உயர்த்தினார். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய திருச்சபையிலும் சரி, நம்முடைய வேலை செய்கிற இடத்திலும் சரி, கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோமா? மற்றவர்களையும் யோக்கியமாக, மற்றவர்களையும் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து அவர்களையும் மேன்மையாக எண்ணுவோமா? இதுதான் கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு மாதிரியாய் காண்பித்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. சில போதனைகள் கடினமான போதனைகள், ஆனாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. சில வேளையில அதை நாங்கள் பிராக்டிக்கலாக செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய கடினங்கள் உண்டு. இதன் மத்தியிலும் சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு மற்றவர்களையும் மேலானவர்களாக எண்ணி வாழ எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.